நமஸ்காரம். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாம் கேட்கும் செய்திகள் குழப்புவதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் முன்வைக்கிறேன். பசுக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அவரவர் வீட்டிலேயே பசுமாடு வளர்க்கலாம், கோசாலைகள் வைக்கலாம். ஏன்னா பசு மிகவும் புனிதமானது. 33 கோடி தேவர்களும் பசுவின் உடலில் வாழ்கிறார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு பசு மிக புனிதமானது. அதனால கண்டிப்பா பாதுகாக்கணும். இது புரியக்கூடிய விஷயம். ஆனா இது எப்போ புரியாமல் போகிறது என்றால், அதை அடிப்பதோ வெட்டுவதோ கொல்லுவதோ தவறில்லை. என்ன, யாரும் எதையும் சாப்பிடலாம்ங்கிறது அவரவர்களுடைய உரிமை, அதில் மற்றொருத்தர் தலையிடக்கூடாது என்று வாதம் செய்யப்படுகிறது. அப்படி இந்த வாதம் சரியா இருக்கணும்னால், அப்ப அது எந்த விலங்கினத்துக்கும் பொருந்த வேண்டும். அவரவர்கள் அதை சாப்பிடுறது பிறப்புரிமை என்றாகும். ஆனால் எந்தெந்த விலங்கினம் எல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும், இதை பாதுகாக்கலைன்னா இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்கோ, அவைகளை மட்டும் கொல்லவே கூடாது, தொடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, மிகவும் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதை மீறி நடப்பவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. இது என்ன விலங்கினத்துக்குள்ள பாகுபாடு? சரி, இது நிறைய கிடைக்கிறது பசு, அது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷி, அது இன்னும் கொஞ்ச நாள்ல இல்லாத போயிடும், அதனாலதான் அந்த மாதிரி இனத்தை பாதுகாக்கணும்னு சொல்றோம் அப்படின்னால், அப்ப எந்த நாட்டில் மக்கள் தொகை நிறைய இருக்கோ, நிறைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மாக்கள் இருக்கார்களோ, அவர்களையெல்லாம் பார்த்துக்க தேவையில்லை. எந்த நாட்டில் ஜனத்தொகை ரொம்ப குறைச்சலா இருக்கோ, அப்பா அம்மா குறைவா இருப்பாளோ, விட்டா நாளைக்கு அப்பா அம்மாவே இல்லைன்னு ஆயிடுமோ, அங்கெல்லாம் மட்டும் பேரண்ட்ஸ நன்னா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா நிறைய இருக்கிறது தான் பாதுகாக்கணுங்கிற தேவையில்லை, குறைச்சலா இருந்தா பாதுகாத்தா போறோம். அப்படின்னா யாருக்கான குழந்தைகள் பிறந்தால், ஒரே குழந்தையா இருந்தா அப்பா அம்மா நன்னா பாத்துக்கணும். ஒருவேளை 3 குழந்தைகள் பிறந்துடுத்துனால் ஒழுங்கா பாத்துக்க தேவையில்லை என்று சொல்லலாமா? அதெல்லாம் வாதத்துக்கே உதவாதே. அதனால் இந்த விலங்கினத்தை பார்த்துப்போம், இன்னொரு விலங்கினமான சாப்பிடுவோம் அப்படிங்கறதுதான் கொஞ்சம் குழப்பிறது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று ரெண்டு சொல்லப்படுறது. முக்கியமா பிளாஸ்டிக், அது மக்காது, பயோடிகிரேடபிள் அல்ல. அதனால ரெண்டையும் சேர்க்கவே சேர்க்காதீங்க. பிளாஸ்டிக் ரொம்ப ஆபத்தானது, அது ரொம்ப கெடுதல், வேண்டாம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறது, அரசாங்கம் அறிவிப்பு பண்றது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாசத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்டரி ஆரம்பிச்சுன்னு தான் இருக்கா. எக்காரணம் கொண்டு கவர்மெண்ட்ல இருந்து பிளாஸ்டிக் உற்பத்தியை குறைக்கணும்னுட்டோ, அந்த இண்டஸ்ட்ரி தான் கஷ்டம், அதை உற்பத்தி பண்ணாதானே அப்புறம் அழிக்கிறத பத்தியும் அழிக்காத பத்தியும் யோசிக்கணும். அப்ப எங்க உற்பத்தி ஆகிறதோ அங்கேயே நிறுத்தணும் அப்படின்னு சொல்றது இல்லை. காரணம், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, லட்சக்கணக்கானோர் வேலை பார்க்கிறார்கள், அவர்களுடைய வேலையெல்லாம் போயிடும், வாழ்வாதாரமே கெடும், உண்மை. அப்ப என்ன ஆறுது, வேலையை காப்பாத்திக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருந்தால் அப்ப தாராளமா பிளாஸ்டிக் அலௌடு இருக்கலாம்ங்கிறதே. பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் பண்றத உற்பத்தி பண்றத அலோவ் பண்ணிட்டு, எல்லா இடத்துலையும் மார்க்கெட்ல அலோவ் பண்ணிட்டு, அதை என் வீட்டில் இந்த குப்பையை கொண்டு போய் வாசல்ல போடச்சே பிரிச்சு போடலைன்னால் எனக்கு பெனல்டி, எனக்கு அபராதம். இதுதான் கொஞ்சம் குழப்பறது. ஏன்னா ஒரு பக்கம் அது உற்பத்தி ஆகிற இடத்துலையும் நிறுத்தணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு லைசன்ஸ் எல்லாம் கொடுக்காமல், அதே மாதிரி கடைசியில நம்ம வீட்டிலேருந்து அதை சேர்த்து போட்டோ தப்பா அதை ஹேண்டில் பண்ணிட்டாலோ அபராதம் போடுவோம்னால் ரெண்டும் புரியுது. ஆனா அங்க மட்டும் ரொம்ப நன்னா வளரலாம், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம், பேங்க்ல லோன் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஒண்ணும் தெரியாது, யாரோ ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் அவர்கள் கொண்டு போய் கோவடச்சே மட்டும் நீ தப்பா போட்டேன்னால் அப்போ எங்க கண்ட்ரோல் பண்றத எங்க பண்றோம்னு தெரியல. அவ தாராளமா மக்கும் குப்பைய ஜாகிரதையா வச்சுங்க, மக்கா குப்பை ரொம்ப ஆபத்துன்னு சொல்றதெல்லாம் நியாயம். ஆனால் அதே சமயத்தில் உற்பத்தி இருக்கிற இடத்துலையும் தடுக்கணுமா இல்லையா, அங்க மட்டும் விட்டுடுறமே. இன்னொன்னு, எல்லாரையும் சமமா பாருங்கோ, எல்லா நாடும் சமம், எல்லா மதமும் சமம், மொழியும் சமம், மாநிலமும் சமம் என்று சொல்ல முயற்சிக்கிறோம் வாஸ்தவம். ஆனா கண்ணால பார்த்தா யாருமே சமமா தெரியல. ஆங்கிலேயர்கள் வேற மாதிரி இருக்கா, நம்ம வேற மாதிரி இருக்கோம், மங்கோலியர்கள் வேற மாதிரி இருக்கா, ஜாப்பனீஸ் வேற மாதிரி இருக்கா, எல்லாமே வேற, நம்ம நாட்டுக்குள்ள மொழியெல்லாம் வேற, அப்ப எப்படி சமத்துவம் வரும்? எல்லா ஆத்மாக்களும் சமம்னு சாஸ்திரம் சொல்றது. ஆத்மாங்கிற கான்செப்ட ஒத்துண்டா தான் சமத்துவமே புரிய வைக்க முடியும். ஆனா ஆத்மான்னு ஒத்துக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வர மாட்டேங்கிறது. அதை பாடத்திட்டத்தில் சொல்லி கொடுக்கறதுக்கு வரல இன்னும். அப்ப இது குழப்பம் தானே? உடம்ப பார்த்தா வேறுபாடுதான் தெரியும். அவாவா 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி எவ்வளவு வேணா இருப்போம், வெளுப்பா இருப்போம், கருப்பா இருப்போம். ஆனா ஆத்மா மாதிரி இருக்காது. ஏன் அதை சொல்றதுக்கு முடியலன்னால் கண்ணுக்கு தெரியாதது. அதனால எப்படி சொல்றது, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும்னால் எல்லாருக்குமே அவாவா உள்ளத்துக்கு தெரியறது, நான்கிற உடம்பு, இந்த உடம்பு வேறே, நான்கிற ஆத்மா வேறேன்னு. ஆனா அதை ஒத்துனுட்டால் என்னமோ நாம நம்ம நாட்டின் தன்மையே மாறி போயிடும்னு ஒரு பயம். சரி, அந்த பயம் இருக்கு, சொல்லலன்னு வச்சுங்க. ஆனா அதே சமயம் சமத்துவம் சமத்துவம்னு சொல்லிட்டு இருந்தால் உடம்ப பார்த்தா சமத்துவம் வராதே, ஆத்மாவை பார்த்தா தான் சமத்துவம் வரும். கண்ணன் கீதையிலே ஆத்மாக்கள் அத்தனை பேரும் சமம்னு சொல்றார். அப்ப அந்த கீத பாட புஸ்தகமானும் ஆத்ம கல்வி பாடத்துல வரணும், அது வரல. அப்ப எந்த சோர்ஸ்ல நம்ம ஆக்ஷன் எடுத்து கரெக்ட் பண்ணணுமோ அந்த சோர்ஸை விட்டுடுறோம். விட்டுட்டு வேற எங்கேயோ தனியா இருக்கிற இடத்துல போய் அதை போய் வெறும ஜுரத்துக்கு மருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தோம்னா டிசீஸ் உள்ளேயே தான் இருக்கும். அப்ப வியாதி உள்ள இருக்கிறச்சே ஜுரத்துக்கு மருந்து கொடுத்துருந்தா குழப்பம் தானே வரும். அதனாலதான் இதை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துல சோர்ஸ், ப்ராப்ளத்தினுடைய சோர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மாறுதலை கொண்டு வந்தால்தான் கடைசி வரைக்கும் எல்லாமே நல்லமையா மாறும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.